విక్షరో రోహితో మార్గో హే దుర్దామోదర సహ మహీధరో మహాభాగో వేగవానమిషాసన. భగవాన్ సర్వలక్షణ లక్షణ్యం, సకల గుణాభిరామన్, அப்படிப்பட்டதான பரமாத்மாவுடைய திவ்யமான நாமாக்கள், வேதோக்தமான நாமாக்கள், பேர் எனக்கூடியதான ஒரு சாக்கல மந்திரங்களாக சொல்லப்பட்டது. எந்த பெயர்களை அனுசந்தானம் பண்ணுற மாத்திரத்தினாலும் மனிதர்களுக்கு மன நிம்மதியும், ஜென்மாந்திரத்தில் பண்ணியதான பாபங்கள்லாம் அழிந்து வாழ்க்கையில் க்ஷேமம் ஏற்படுமோ, அப்படிப்பட்டதான நாமாக்கள். அதில் லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா இவைகள்லாம் பார்த்தோம். லக்ஷ்மிவான் எப்பொழுதும் அவருடைய மார்பிலேயே மகாலட்சுமி தாயார் இருக்கார். கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள்னு பேர் அவருக்கு. வேங்கடகான பாபங்களை அழிப்பவர்னு அர்த்தம். சர்வதா கல்யாணமூர்த்தி, நன்மையை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பவர். அவருக்கு லக்ஷ்மிவான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? யோஜனை பண்ணி பார்த்தா மகாலட்சுமி தாயார் விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். அதே போலயே அவர் விரும்பி தன்னிடத்துலேயே வச்சுருக்கார். பார்க்கடல்ல அம்பாள் பிறந்தார். பறக்கும் பொழுது கையில் மாலையோடு பிறந்தார். அங்கே ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாளாம், யாரை விவாகம் பண்ணிக்கிறதுன்னு. நூனம் தபோயஸ்ய நமன்யுர்ஜயா, சில பேர் இடத்துல தபஸ் இருக்கு ஆனால் கோபத்தை ஜெயிக்கலை, தூர்வாசாதிகள். சில பேருக்கு எல்லா சகல கல்யாண குணங்களும் இருக்கு ஆனால் அவளை விவாகம் பண்ணிட்டா சௌக்கியமாக இருக்க முடியாது, சனகாதிகள். இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து எல்லா குணங்களும் சரியாக வரலை அப்படின்னு பார்த்து கடைசியில் சகல குணாபிராமனாக இருக்கக்கூடியதான வவ்ரே முகுந்தம் பகவானியே விரும்பினாள். பகவான் என்ன பண்ணினார்? அடுத்த கணம் வான்னு சொல்லி மார்பில் உட்கார வச்சுட்டார். இனிமேல் வேறு எங்கேயும் விடுறது இல்லைன்னு, சர்வதா சர்வகாலமும் என்னுடைய இது அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி பரஸ்பரம் ஒவ்வொருத்தர் ரொம்ப பிரியமாக விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் லக்ஷ்மிவான். லக்ஷ்மின்னு சொன்னால் நம்ம வந்து பணம் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் பார்க்குறோம். பணங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. அது எப்படின்னா ஒரு 2% மாதிரி. அது இல்லாத போனால் வாழ்க்கை ரொம்ப மோசமாகிடும், அது வேற. ஆனால் பணங்கிறது ஒரு அம்சம். வசதா மனுஷனுக்கு என்ன வேணும்? மன நிம்மதி வேணும். மன நிம்மதி எப்படி வரும் அப்படின்னா பகவத் அனுகிரகத்தோடு வரும். நம்மளோடய இருக்கார் பகவான். எப்போ பார்த்தாலும் நம்ம எதை சொன்னாலும் கேட்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் மனுஷனுக்கு வரணும். அந்த அபிப்பிராயம் வர்றதுக்காகத்தான் லக்ஷ்மிவான்னு சொல்லுது. இந்த நாமக்களை யார் சொல்லிகிட்டே இருப்பாளோ அவளுக்கு சததமும் சாந்தையானது ஏற்படும். அப்படி லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா, சமிதிஞ்சயா யுத்தத்தில் எப்பொழுதும் ஜெயிப்பவர். அதனால் யுத்தத்தில் தான் ஜெயிப்பவரா? எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர். ஜெயங்கிறது அவருடைய ஸ்வபாவம். ஏன்? எல்லா பலமும் வீரியமும் சௌரியமும் பராக்கிரமும் அவரிடத்துலேருந்து என்ன வர்றது? ஸோ யாருக்கு எது வந்தாலும் அவரிடத்துலேருந்து வந்திருக்கணும். அப்போ அவருக்கு எல்லாத்த விட ஜாஸ்தியாக இருக்கோ இல்லையோ? அப்படிப்பட்டதான பதார்த்தமாக இருக்கிறதா சமிதிஞ்சயான்னு சொன்னேன். இந்த ரெண்டும் முடித்த பிறகு அதோடையே சில கண்டினியூஸாக சில நாமக்கள் வருது. விக்ஷரோஹிதோ மார்கோஹே ருத்தாமோதர சஹா, பகவானுக்கு ஒரு நாமா விக்ஷரஹா. விக்ஷரஹான அழிவற்றவர். முன்னால் சமிதிஞ்சயான்னு சொன்னேன். சமிதிஞ்சயான்னு சொன்னதுனால எல்லா எப்போவுமே ஜெயித்துட்டே இருப்பார்னு சொன்னால் அவருக்கு அழிவுண்டோ? கிடையாது, நாசம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து நழுவி போகிறது எதனால் வரலாம்? சரீரம் போனால் போகலாம், மனசில் கவலை வந்தால் மனுஷன் இறங்கி போயிடுவான், அவனுக்கு சேர்ந்ததான பணமும் மற்ற வசதிகளும் போனா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடுவான். இவைகள் ஒன்றும் பகவானுக்கு வர, ஏன் அவருடைய சரீரம் நித்தியமான சரீரம்னு சொல்லிவிட்டோம். வசுதா சரீரம் இல்லாதவரவர் அப்படி சரீரம் எடுத்துட்டாலும் அது அப்ராக்கிருதமான சரீரமாக இருக்கு, அதனால் ஒரு நாளும் அழிய மாட்டார். பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னோம், அதனால் அவருடைய சரீரத்துக்கு நாசம் இல்லை. அவருடைய பணத்துக்கோ மற்ற வத பதார்த்தங்களுக்கோ நாசம் இல்லைன்னு லக்ஷ்மிவான்ங்கிற நாமாவில் சொல்லிவிட்டேன். மனசுக்கு கவலை இவைகள்லாம் வராதுங்கிறத சமிதிஞ்சயான்னு சொன்னேன். இன்னும் எப்படி அவருக்கு அழிவு வரும், அழிவு வர்றதுக்கு வழியே இல்லை. ஆகையால் விட்சரஹா நாசமானது அவருக்கு இல்லவே இல்லை. அதனால் அவருக்கு விகதஹா க்ஷரஹா, அவருக்கு அழிவானது அவர் விட்டு போயிடுது, இனிமேல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரை விட்டு போயிடுதான். ஆகையால் ஒரு நாளும் மாறுதலற்றவர், அழிவற்றவர், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார். நவோஹோ நவோ பவதி ஜாயமானோம் நாம் அப்படின்னு அன்னன்னைக்கு புதுசு புதுசாக புத்தம் புதுசாகவே இருக்காராம். ஆகையால் அவருடைய ஒரு பலத்துக்கும் வீரியத்துக்கும் சக்திக்கும் எப்பொழுதும் புதுசாக இருக்குமே, ஆனால் அது எப்படி அழிவு வரும், வரவதில்லை. ஆகையால் விட்சரஹா ஒன்று. அடுத்தது ரோஹிதா. இந்த ரோஹிதாங்கிறது நம்ம ஊரில் அவ்வளோ இங்கே அவ்வளோ வழக்கத்தில் இல்லை, ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போனேன்னா ரோஹித்தை புரிந்து வச்சுக்கிறேன். சில நாமாக்கள் சில பிராந்தத்தில் விசேஷமாக இருக்கு. இந்த ரோஹிதகான்னு சொன்னால் சிவப்புன்னு அர்த்தம். இந்த ஊரில் அருணான்னு வச்சுருக்கா ஸ்திரீகள்லாம் பேர், அதே தான் அர்த்தம். பகவானுக்கு ரோஹிதகான்னு பேர். இந்த ரோஹிதர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில் இந்த சிவப்பு இருக்க பற்றில அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காமிச்சு கொடுக்கும். காலமே சூரியன் உதிக்கிற காலத்தில் எந்த கலரில் இருக்கார், சிவப்பு கலர் இருக்கார். அருணகிரண ஜாலை ரஞ்சிதா ஜாவகாசா மிதுல ஜபபடிகா புஸ்துகா பீதிஹஸ்தா அருணகிரண ஜாலை. அந்த காலமே எழுந்துட்டே இருக்கிறப்ப அந்த சூரியன் கிரணங்கள் கதிர்கள்லாம் இருக்க பற்றியில அது எப்படி செம்பஞ்சன் குழம்பு மாதிரி ஆகாசம் முழுக்க வியாபிச்சு நிற்கிறதோ அதுதான் அம்பாளுடைய சிறுபம். அது என்ன சொல்கிறத, இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சால் இனிமேல வாழ்க்கையில முன்னேறண்டே இருப்பேள் அப்படின்னு சொல்ற. வாழ்க்கையில முன்னேற்றத்தை காட்டுவது பார்த்தா அதுக்கு அருணம்னு பேர். நம்மளால அப்படித்தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த சிவப்பானது வாழ்க்கையில அவன் அது வாழ்க்கைன்னா லௌகிகமான வாழ்க்கையும் இருக்கட்டும் அல்லது ஆத்தியாத்மிகமான ஜீவனமாகவும் இருக்கட்டும். ஆத்தியாத்மிகமான ஜீவனம்னா என்ன, இனிமேல ஆசைகளை விட்டு இப்பிறவில் எப்படியாவது பரம்பொருளை அடைஞ்சு ஆகணும், அவருடைய பொற்பாதங்களை என் இதயத்தில் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு சாபல்யத்தை கொடுத்து இந்த பிறவையிலேயே அதை அடைவதற்கு வழிகாட்டுவது இந்த சிவப்பான வர்ணம். தாங்கள் தியானம் பண்ணும் பொழுது இந்த சிவப்பாக உள்ளவரா போல பார்த்தேளையானால் நிச்சயமாக முன்னேறுறேன்னு அர்த்தம் வாழ்க்கையில். இப்படி அதான் ஸ்வச்சந்தமாக தோணுகிறது, அதனால அவருக்கு ரோஹிதர்னு பேர். சிவப்பு வர்ணத்துடன் காண்பிப்பவர். இன்னொன்று ரோஹிதா மூர்த்தி, சிவப்பான ஒரு மூர்த்தியோடு இருக்கார். எப்படி ஸ்வச்சந்தமாக தான் பல அவதாரங்கள் எடுத்துட்டுருக்கார். அந்த அவதாரங்களில் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். இந்த அவதாரத்தில் தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். மத்ஸ்ய கூர்ம வராஹா அப்படின்னு மத்ஸ்யம்னு ஆரம்பிக்கிறேன். பட்டத்திரிக்கு பகவான் பிரத்யட்சமாய் மத்ஸ்யாவதாரத்திலிருந்து என்ன கதை எழுதுன்னு சொன்னாராம். முதல் அவதாரத்திலிருந்து எழுதணும் அப்படின்னு சொல்றாராம். இந்த முதல்ல ஏற்பட்டதான் இந்த மத்ஸ்யாவதாரம் மீன் இருக்க பத்தில அது சிவந்த மீனாக இருந்தது. ஆகையால் அந்த மீனுக்கு ஒரு விசேஷம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அது ஸ்வச்சமாக ஸ்வச்சந்தமாக தன்னிஷ்டமாக அவதாரங்கள் எடுத்துக்கொண்டார். அதில் சிவந்ததாக ஒரு மீன் அவதாரம் எடுத்துருக்கார். இந்த சிவப்புல ஒரு விசேஷம் இருக்கு. நமோ ரோஹிதாய ஸ்தபதயே சொல்றது வேதம் என்று சொல்றது. நமோ ரோஹிதாய எங்க இருக்கு இந்த நாமா வேதத்துல சொன்னேன். ஆயிரம் நாமாக்களும் வேத மந்திரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம்னா ஏதோ சாதாரணமா அப்படியே ஈஸ்வரில் படுத்து தூங்கிட்டே படிக்கப்படாது,
ரொம்ப பயபக்தியோட இருக்கணும்.
அந்த நாமாக்கள்லாம் வேதத்தில் இருக்கிற நாமக்கள், நான் வேதத்தை படிக்கலாமா அப்படின்னு ஸ்ரீகள்லாம் கேட்கப்படாது. அவங்களால வேதத்தை படிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் பீஷ்மாச்சாரியம் பிரித்து கொடுத்துருக்காரு. ஸ்ரீ சூத்ரத்வஜபந்தூனீனஸ்ருதி கோச்சரா இது பாரதமாக்கியானம் கிருபையா முனிநாக்கிரதம். யார் வேதங்களை கற்றுக்கொள்ளவில்லையோ அவளுக்கும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பிரயோஜனம் எல்லாமே உங்களுக்கு வரணும் என்பதற்காகத்தான் அதில் இருக்கக்கூடியதான நாமாக்களை எடுத்து உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமா பிரித்து கொடுத்துருக்கேன். இதை படித்தலையானால் வேதத்தை படித்ததான பலம் உண்டு. வேதத்தையே நீங்கள் படித்தாலும் தப்பு, ஏன்னா அது அத்தியன சம்பிரதாயமாக குருமுகமாக படிக்காத அதை படிக்கப்படாது. ஆனால் இப்போ என்ன சொல்லினர், இந்த நாமாக்களை படித்தா போரும் அப்படின்னு அவ்வளோ உயர்ந்ததான நாமாக்கள். இந்த நம்ம ரோஹிதாயான்னு சொல்கிற மாதிரியாக இந்த ரோஹிதா அப்படின்னு பெருத்தோம். இந்த ரோஹித சப்தத்தில் அந்த மீனுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த ரோஹித சப்தமானது எங்கேருந்து உண்டாயிருக்கு பார்த்தோம்னா, ருஹ பீஜ ஜன்மனி பிராதுர்பாவே அப்படிங்கிற அர்த்தம். அந்த தாத்துவிலிருந்து வந்தது ரோஹித சப்தம். ஸோ ருஹ பீஜ ஜன்மனி பிராதுர்பாவேன்னு தோற்றம்னு அர்த்தம். என்னைக்கு நீங்கள் விஷ்ணுதாசனம் கேட்க தொடங்கினீளோ, விஷ்ணுதாசன் புஸ்தகத்தை ஆற்றுல வாங்கி படிக்க ஆரம்பித்தாலோ, அப்போ வாழ்க்கையில் என்னாச்சுன்னு பகவான்கிட்ட ரெண்டு அடி முன்னால் போட்டிருக்கேன். இந்த வாழ்க்கையில் பகவானை அடையிறதுக்கு ரெண்டு அடி முன்னால் வச்சுருக்கேள், அதான் விஷ்ணுதாசனம் முதல் நிலை. ஏன்னா பகவானுக்கு ரோஹிதன் என்ற பெயர். ரோஹிதன் என்ன, ருஹ பிராதுர்பாவே வாழ்க்கையில் முன்னேற தொடங்கிவிட்டேள். இந்த வாழ்க்கையில் முன்னேற தொடங்கிவிட்டேன்னா என்ன, எல்லா அம்சத்துலேயும் சில அம்சங்கள் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறது பார்த்தீங்களா, நீங்கள் ஆசைப்படுறதுக்கு முன்னால் பகவான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. சில சமயத்தில் நமக்கு தோணும் இத்தனை நாள் இருந்ததான நிலை இப்போ இல்லையே சார், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ ரொம்ப பிஸி ஆகிடுதேன், முன்னால் பணம் இல்லை இப்போ எக்கச்சக்கமாக பணம் வந்திருக்கேன், பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு சமயம் என்ன பகவானை தியானம் பண்ண முடியாமல் போயிடுது, இப்படி எல்லாம் கவலைப்படுவார் சில பேர். பகவான் சொல்ல கவலைப்படாதே, உனக்கு இது வேணும் அதுக்காக தான் கொடுத்தேன், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த சந்தர்ப்பத்தில் அதை கொடுத்து பகவான் ஆட்கொள்கிறார். உங்களுக்கு பக்தி சரணாகதியும் இருக்கமையானால் அதற்கு பிறகு பகவான் நீ ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஒரு ஆச்சாரியன் கிடைக்கணும் கிடைச்சா போகும், இது எல்லாம் பகவான் பார்த்துப்பார், நீங்கள் ஒன்றும் கவலை வேண்டாங்கிறார். அந்த சொல்லக்கூடியதான் சொன்னால் ரூஹ பிராதுர்பாவே வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஆரம்பம். இதுக்கு முன்னால் விட்சரகான்னு சொன்னோம் இல்லையோ, அதுக்கப்புறம் இது அடுத்தது என்ன, வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஆரம்பம் ரோஹிதா. அதனால தான் மத்ஸ்யாவதாரம், அவதாரங்களுக்கு ஆரம்பம் மத்ஸ்யாவதாரம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஆரம்பம், ஆத்தியாத்மிக ஜீவனத்தில் முன்னேற்றத்துக்கு ஆரம்பம் ரோஹிதா. சரி, அதனால தான் ஸ்வச்சந்ததையா தன்னிஷ்டமாக ரோஹிதா மூர்த்தி சிவப்பான ஒரு உருவத்தை மத்ஸ்ய விசேஷ மூர்த்தி வா என மீன் அவதாரத்தையாவதும், பிரளய பயோதிஜலே இந்த பிரபஞ்சம் முழுக்க வெறும் பிரளயமாக ஜலமாகத்தான் இருந்தது, ஜலமாக இருக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணின, சப்தர்ஷிகளை கூட்டு வச்சுட்டு இந்த வேதங்களை எடுத்துட்டு வாங்கினார், அதோட எடுத்துட்டு வரார், ஒரு மீன் அவதாரமாக இங்கே வரார், அதுக்கு மேலே இவளை வச்சுண்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கார். சுற்றிட்டு இமாலயத்துக்கு பிராந்தத்துக்கு போனார், அங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே நிறுத்ததுன்னார், குருவாயூர் பிராந்தத்துக்கு வந்து நிறுத்தினாராம். அதனால குரு வாயு புறம் அப்படின்னு சொல்லுவோம், குரு பிருஹஸ்பதி வாயு அவரும் வாயு தேவரும் அவள்லாம் சப்தர்ஷிகளோட சேர்ந்து இதை கொண்டு வந்து வச்சார். அதனால தான் இன்னைக்கும் நீங்கள் சாந்திர ஆனந்தாபாசாத்மக மனோபவிதம் காலதேதாவதிவ்யாம் நித்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சத சஹசிரைத்த விக்னாப்தாஸ்யமானம் எல்லா வேதங்கள்னாலையும் போற்றப்படுபவர். அஸ்பஷ்டம் வேதங்கள்ல அஸ்பஷ்டமா இருக்கார், இங்க இப்படி ஸ்பஷ்ட மாத்திரே புனருரு புருடார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். எதிர்க்க கிருஷ்ணனா பார்க்கலாம், அந்த உருவத்தோட பார்க்கலாம் நீங்க, தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவன புரே ஹந்த பாக்யம் ஜனானாம் அப்படின்னு ஜனங்களுடைய பாக்கியமாக அந்த மூர்த்தியை பார்த்ததுமே உங்கள் மனசில் அந்த மூர்த்தி வரும்படி அந்த விசேஷமான ஒரு சுரூபம், அதான் ரோஹிதம் என கூறியதான ஒரு சுரூபம். பிரளய காலத்தில் வந்து ஆரம்பிச்சு நமக்கும் பிரளயத்தில் இல்லாமல் போச்சு, சாதாரணமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நாம் இப்பிறவியில் பகவானை அடையக்கூடியதான மனப்பான்மை வந்து, சித்த சுத்தி வந்து, ஏகாக்கிரதை அடைஞ்சு, ஒரு குருநாதரை அடைஞ்சு, அவர் வழியாக ஆத்ம தத்துவத்தை புரிந்து, இப்பிறவையிலே பிரம்மத்தை அடையக்கூடியதான நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் ரோஹிதா. அதனால ஸ்வச்சந்ததையா ரோஹிதாம் மூர்த்திம் மத்ஸ்யமிசேஷமூர்த்திம் பாவகம் ரோஹிதா. என்னென்ன அடுத்தது மார்கா, இந்த மார்க்கம்னு கூட பேர் வச்சுக்கிறா சில பேர். இந்த மார்க்கான வழின்னு அர்த்தம். வழிகள் எத்தனை இருக்க பகவான் அடையிறதுக்கு? ஒரே வழிதான், எதுனர் ஞானம்ங்கிற ஒரு வழி. அந்த ஞானம் நமக்கு வரணுமே ஆனால் அவர் இடத்துல என்ன பக்தி வேணும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜாசுரார்த்தார்த்தி ஞானி ஜபரதருடபா. கவலை வரும்பொழுதாவது பகவானை நினைக்கணும், வேற ஏதோ எதையோ நினைக்காம கவலை வரும்பொழுது அவன் பகவான் நினைச்சா பகவான் ஆட்கொள்வார். சாதாரணமாக பகவான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தினந்தோறும் பகவானுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது பண்ணிட்டு அர்த்தார்த்தி நமக்கு இது வேணும் அது வேணும்னா லௌகிகமான உபாயத்தோட பகவானையும் அடைவா. பகவான் சொன்னா தேட சொன்னா நிச்சயமாக கொடுப்பார். அர்த்தார்த்தி ஞானி ஜபர தருடமா. சர்வதா சர்வகாலம் பகவத் தத்துவத்தையே இந்த தெரிஞ்சுண்டாகணும். எத்தனை ஜென்மாக்கள் பிறந்திருக்கேள் கணக்குண்டா? இந்த ஜீவன் எத்தனை வேஷங்கள் அலமிதி வாகேவ விசாரணம், எத்தனை வேஷங்கள் கட்டியிருக்கோம். நாயா பெய்யா, கொசுவா எறும்பா, எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம் தெரியுமோ? அத்தனை ஜென்மாக்களையும் பகவான் அடையலை, நமஸ்காரம் பண்ணலை. ஏதோ ஒரு ஜென்மால அப்படி நமஸ்காரம் பண்ணினவாளுடைய அந்த சிவனடியாருடைய சமீபம் அவர் காத்து நம்ம மேலே பட்டிருக்கு, அவ்வளோதான். அடுத்த ஜென்மாவில் இந்த மானிட பிறவி வந்திருக்கு. இதையும் நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் காலம் பிறந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் தூக்கத்தை விட்டுருக்கோம். தூக்கம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கம் இல்லாமல் மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் சொல்லுங்கப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்பிறவியை நமக்கு அளித்ததான அந்த பகவானுக்காக நம்ம என்ன பண்ணினோம்? ஆனால் பணத்துக்காக எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்? 16 மணி நேரத்தில் 12-10 மணி நேரமாவதும் உத்தியோகத்துக்காகவும் காசுக்காகவும் ஓடுறோம் அலையிறோம். கடைசியில் ஆற்றுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு சார் படுத்துட்டே இருக்கு. இப்படி இல்லாமல் போகிறது இதை தெரியலை நமக்கு. நம்ம அதுதான் வசத்தின்னு வேற நினைச்சுகள் நினைச்சுட்டு இருக்கா. காசு சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வச்சுக்கணும், வாழ்க்கையை எங்கேயும் என்ஜாய் பண்ணுறான்னு ஒன்றும் கிடையாது. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் சரியான வழி ஒன்று இருக்கு இந்த பகவான் அடையிறதுக்கு. எத்கரோஷ்யோது தத்குருஷ்வம் அதர்ப்பணம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதை பண்ணினாலும் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணுங்க. காலமழிந்து குளிக்கிறீளா பகவானுக்காக, பல் வளர்க்கிறீளா பகவானுக்காக, டிஃபன் சாப்பிட்றீளா பகவானுக்காக, காபி பெறுகிறீளா பகவானுக்காக, எதை பண்ணினாலும் பகவானுக்கு நினைச்சுட்டே இருந்தோம். பெரிய காரியம் ஏதாவது பண்ணல, காயேனவா ஜாமனசேந்திரியேன்வா புத்தியாத்மனாவா பிரகதி ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணா ஏதி சமர்ப்பயாமி. எதை பண்ணினாலும் பகவானுக்காக. அவர் தூண்டினார், அவரால் பண்ணப்பட்டது, ஆகையால் இதனுடைய பலம் அவருக்கு அப்படின்னு நினைச்சுட்டுருங்களேன். நினைக்க தோன்றதா? மறந்துன்னா போயிட்டாள். எப்போ பூஜை பண்ணுறப்ப அவரை பார்த்து ஹாயங்கிறளே தவிர இந்த சமயத்தில் பகவான் நான் நினச்சிட்டு இருக்கேளோ? யோஜனை பண்ணிப்பார். உங்களுக்கு என்ன கொடுக்கலை பகவான்? சரீரத்தை கொடுத்துருக்கார், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அத்தனை உருப்படியும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சாப்பிட்டா ஜீரணம் மாறுது, இத்தனையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவரை நினச்சி பார்த்துருளா, உள்ளன்னா இருக்கார், வேற எங்கே உங்களை விட்டு போகலை. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா சபாக்கியாபியந்தரோக்யஜா. சொல்கிறது உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்கள் கையை பிடிச்சோண்டு நடத்தி வைக்கிறார். இருந்த போதில் அவரை மறக்கிறோம். ஆகையால் அவரை அறிவதற்கு வழி என்ன? அவரை நாடுவது, அவரை அறிய பார்ப்பது. இருக்கிற சமயத்தில் இன்னைக்கு ஆரம்பிப்போம். அவரை அறிந்துக்கணும், அவர் நாமாவை படிப்போம், அந்த நாமாவுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். பெரியவளை கேட்டு தெரிஞ்சுப்போம், குருநாதரை அடைவோம் இப்படின்னு ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அல்பாரம்பா க்ஷேமாய, இப்ப ஆரம்பிச்சோம்னா கொஞ்ச நாளைக்கெல்லாம் தானா வளரும். பகவானே அதுக்கு வழி காட்டுவார். என்னால எங்கிருந்து முடியும்னா ஒன்றும் முடியாது இல்லை, பகவான்கிட்ட பாரத்தை விடுங்க எல்லாத்தையும் பண்ணுவார். இது வழி, வழி ஆரம்பிக்கணும். வழிகள் என்னவா இருக்கு? முதல்ல ஞானம்னு ஒரு வழி சொன்னேன், ஞானத்தை அடையிறதுக்கு சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். முதல்ல இந்த சிரவண மன நிதித்தியாசனத்துல சிரவணத்துல இருந்து பக்தி ஏற்படுறது. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதுவும் சர்ப்பிதா பக்தி தச்சேன் நவலட்சணா கிரியதே பகவத் யத்தா தன்மன்யேதீத உத்தமம். இவன் தான் நிஜமா படித்தவன். பகவானிடத்துல பக்தி யார் செலுத்துறானோ அவன் தான் நிஜமா படித்தவன். மற்றவர்கள்லாம் டிகிரிக்காக படித்தவன். நம்ம படிப்பானது பகவானுக்கு நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக உபயோகப்படும். இது ஒரு வழி. ஸோ நிஜமான ஒரு வழி என்ன? பகவானை நாடுதல், பகவானிடத்துல சரணடைவுதல். இதை பண்ணல. இந்த வழிகளை சில சாஸ்திரங்கள் ஆறு வழிகளா இருக்கா சொல்றது. ஷடத்வாதீத ரூபிணி அம்பாளை சொல்லும்பொழுது ஆறு வழிகள் என்னது? சப்தாத்வா மந்திராத்வா அர்த்தாத்வா. சொல்லால வரக்கூடியது ஒண்ணு, செயலால வரக்கூடியது. சொல்லால வரக்கூடியது ஸ்தோத்திர பாடம், மந்திர ஜபம், அதுக்கப்புறம் ததத்தானுசந்தானம். இவைகள் அதே பொருளை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. நல்ல பதார்த்தங்கள் புட்பங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது பகவானுக்கு, கோவிலை சுத்தப்படுத்துறது, அதே போல நல்ல தீர்த்தத்தை கொண்டு வந்து பகவானுக்கு கொடுக்கறது, எதெது நல்லா இருக்கோ அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது. இப்படி முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நிவேதனங்கள்லாம் பண்றது. அடியார்கள் யார் இருக்காளோ, பகவானை எப்போ நம்பின்னு இருக்காளோ அவளுக்கு சேவை பண்றது. இவைகள்லாம் ஆறு வழிகள் இருக்கு பகவானிடத்துல அடையிறது. அதான் ஷடத்வாதீத ரூபிணின்னு சொல்லணும். இந்த பகவானை நம்ம அறிந்தோமையானால், அவரை உபாசித்தோமையானால், அவரை நினைத்தோமையானால், மரணானந்தரம் நமக்கு அழகான வழிகள் கிடைக்கிறது. பரலோகத்துக்கு போறோம். என்ன வழிகள்? தட்சிணாயன மார்க்கம், உத்தராயண மார்க்கம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான வழிகள். இன்னொரு வழி அது வழியே இல்லை. ஏண்டா இங்கேயே பகவான் அடைஞ்சு விடுறாரு. இந்த இதயம் இருக்கே, அந்த இதயம் வெடிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஜீவன், நான் நான் சொல்லக்கூடியதான ஜீவனானவன் பரம்பொருளோடு ஒன்னா இங்கேயே போயிடுறான். ஆகையால் அவனுக்கு இங்கேயே முக்தி, அடுத்த பிறவி இல்லாதான ஒரு நிலை வருது. இங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அவருடைய பிராணம் ஜோதிஷ், அப்படியே ஜோதிஷா வந்து பகவானோட சேர்ந்து போச்சுங்கிறல. இதெல்லாம் இங்கிருந்து வர்றது இங்கேயே இந்த சொல்வமே. சில பேர் பகவான் வந்து யஜ்ஞோ வை விஷ்ணோ அப்படின்னு சொல்ற பிரகாரமா யாகங்கள் எல்லாம் பண்றா. இந்த யாகங்கள் பண்ணும் பொழுது அவளுடைய மனசு இருக்க பார்த்தீங்களா, அந்த லிங்க சரீரம்னு சொல்லுவான். மரணானந்தரம் இந்த சரீரம் வான் மனசு சம்பத்யதே மன பிராணே பிராண தேஜசி தேஜசி பரஸ்யாம் தேவதாயாம். கண்ணு காது மூக்கு நாக்க மனசுல ஒடுங்க, மனசு பிராணன்ல ஒடுங்க, பிராணம் பஞ்சபூதங்களோடு சேர்ந்து ஜீவனோட சேர இதயத்துக்குள்ள ஒன்றாக போக, அந்த இதயத்தை சுத்தி 101 நாடுகள் இருக்கா. சதன் ஜயேகா ஜஹதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அப்படின்னு ஸ்ருதைகா அப்படின்னு 101 நாடுகள் இருக்கு. இவன் எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு தகுந்தா போல அந்த வழி மட்டும் திறக்கப்படும். அந்த வழிஜ்வலனம் தத் பிரகாசித துவாரா, அந்த வழியாக இந்த ஜீவன் கிளம்பி கண்ணு காது மூக்கம் நாக்கு இதில் ஏதாவது வழிக்கு வருவான். அது வழியாக இங்கேருந்து சரீரம் பிராணம் கிளம்பும். கிளம்பினதுமே வெளியில் இருக்கிற சூரிய கிரணங்கள் இருக்கு, அதை பிடிச்சுட்டு அந்தந்த லோகத்துக்கு போறார். ஸ்வர்க்கலோகத்துக்கு போனாரே ஏன்னா 10,000 வருஷம் 20,000 வருஷம் ஸ்வர்க்கலோகத்தில் அங்கேயும் ஆனந்தமாக இருப்பான். அதற்கு பிறகு க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஜந்தே மறுபடியும் இங்கே பிறக்கிறான், மறுபடியும் கர்மாக்களை பண்ணுறான், மறுபடியும் பகவான் அடைகிறான். இது ஒரு வழி. ஒரு மார்க்கத்துக்கு தட்சிணாயன மார்க்கம்னு பேர். இன்னொரு வழி, பகவான் தீவிரமாக உபாசனம் பண்ணினவா, இவெல்லாம் கர்மாவை பண்ணினவா. கர்மான்னா ஸ்தூல சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மா. ஆனால் உபாசனம் பண்ணுறவா, மனசில் பகவானே நினச்சிட்டு உருகினவா, மந்திர ஜபம் பண்ணினவா, இவாளுக்கு அந்த பவர் ஜாஸ்தி. ஆகையால் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, மரணம் இப்ப சொன்ன மாதிரி தான், இவ சுஷும்னா நாடி வழியாக உச்சுங்குழியில நடுவில் இருக்கா கொடுக்குதான ஒரு நாடி, இடா பிங்களான்னு ரெண்டு நாடி மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சக்கரமாக வந்து சுஷும்னா பரியந்தம் இருக்கு. அந்த சுஷும்னா நாடியை விட்டு வெளியில் வர்றது ஒரு நாடி, அங்கே பிரம்மரந்திரத்தை விட்டு அந்த நாடி வழியாக தான் இவளுடைய பிராணம் போகும். போகுமேயானால் அதன் வழியாக அவள் இங்கேருந்து ஆரம்பித்து 14 ஸ்டெப்பு அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு வர, அந்த பிரம்மலோகத்துக்கு விஷ்ணு உபாசனம் பண்ணினா வைகுண்டத்துக்கும், சிவன் உபாசனம் பண்ணினா கைலாசத்துக்கும், கணேசன் உபாசனம்னா கணேஸ்வரபுரத்துக்கும், சூரியனை உபாசனம் பண்ணினா சௌரலோகத்துக்கும், அம்பாளை உபாசனம் பண்ணினா ஸ்ரீபுரத்துக்கும், இப்படி வரிசையாக போகிறோம். அவைகள்லாம் என்ன, பிரம்மலோகத்தில் தனித்தனி பகுதிகள். ஸோ அங்கே இருக்க எல்லோரும் போய் சேர வேண்டியதுன்னா இரண்டிகர்பன் என கொடுக்குதான பிரம்மலோகம். அங்கே போனதுமே இங்கே உபாசனம் பண்ணினவாள்லாம் இருக்க பார்த்தல, இவன் வந்து அங்கே சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதன நாலு பேர் எப்பொழுதும் வேதாந்த கிளாஸ் நடந்துட்டே இருக்கு, அங்கே தான் இவன் போவான். போனதுமே என்ன, சாயா தபயோரிவ பிரம்மலோகே, பிரம்மலோகத்தில் இருட்டும் வெளிச்சமும் எப்படி கிளியராக தெரிகிறதோ அதே போல் ஆத்மா அனாத்மா கிளியராக தெரியுமா. ஸோ அங்கே போனதுமே உங்களுக்கு பிரம்மஜானம் வந்துடுது. ஆனால் இந்த லிங்கசரியில் வேதம் ஏற்படலை. இந்த பிரம்மா எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாள் பிரம்மலோகத்தில் சுகத்தை அனுபவித்து அதற்கு பிறகு சம்பிராப்தே பிரதி சஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு அந்த பரம பதத்தை அடைகிறீர்கள். இப்போ என்னாச்சு, ஒரு மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம்னு சொல்லிட்டேன், இன்னொரு மார்க்கம் உத்தராயண மார்க்கம்னு சொல்லியிருக்கேன். இந்த உத்தராயண மார்க்கத்தில் போகும்பொழுது சில பேருக்கு ஒரு டவுட் வருது, சார் சார் இங்கே தான் கையும் காலும் இல்லை அவர் எப்படி நடப்பார், கண் இல்லை அவருக்கு அவர் எப்படி வழியை பார்த்துட்டு போவார், இப்படிலாம் நமக்கு டவுட் வருது. அதை சொல்கிற ஒவ்வொன்றாக இங்கேருந்து கிளம்பி போகும்பொழுது என்ன ஆறுது, ஆஹா அண்ணா ஆபூர்யமான பட்சம் ஆபூர்யமான பட்சாத்யாங்கடுதங்கே இது மாதம் தான் சம்பத்தரம் சம்பத்தராதாதித்யம் ஆதித்யா சந்தமதம் அப்படின்னு அந்தந்த தேவதைகள் இருக்கா. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சல் மூட்டையாக கட்டி ட்ரெயினில் போடுவான், அந்த ட்ரெயின் எங்கே இருக்கிறதோ அங்கே இறக்குமா பார்த்தீங்களா, அதே போல தான் இந்த ஜீவர்களை எல்லாமே அந்தந்த தேவதைகள் அழிச்சுட்டு போகிறேன், அழிச்சுட்டு போய் பிரம்மலோகம் கொண்டு போய் சேர்க்குறேன். பிரம்மலோகத்தை கொண்டு போய் சேர்ந்ததுமே அந்த பிரம்மலோகத்தில் நீங்கள் பண்ணின உபாசிய தேவதை இருக்கு பார்த்தல, வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாளாம். அது எப்படி அவளுக்கு தெரியுங்கிறல, நீங்கள் உபாசனை பண்ணும் பொழுது ஒவ்வொரு மந்திர ஜபமும் பண்ணும் பொழுது அந்த மந்திர ஜபம் பண்ணினதுனால அந்த மனசில் அந்த மார்க் இருக்கு. ஸோ கரெக்டாக அவள் கண்டுபிடிச்சு வாங்கோன்னு கூப்பிடுறா, அவளை கூட்டு போய் அங்கே பரியங்கத்தில் இருக்கா கூடியதான பிரம்மதேவர்கிட்ட சொல்லி, இவர் மகாத்மா, இவ்வளோ உபாசனை பண்ணினார், இவ்வளோ யாகங்கள் பண்ணினார், இவர் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அவருக்கு சொல்லி மரியாதையாக உங்களை கூற வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதான பலமெல்லாம் கொடுக்குறாளாம். இப்படி அங்கே பிரம்மலோகத்தில் அப்படியே ஜீவன் முக்தியை அடைஞ்சு எப்பொழுது பிரம்மதேவரானவர் முக்தியை பெறுகிறாரோ அப்பொழுது கிரமமுக்தி. ஸோ கிரமம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முக்தி. முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேயே ஞானம் வந்த ஞானாக்னே சர்வகர்மாணி பஸ்ம சத்குரு தெர்ஜுனா அப்படின்னு ஞானாக்னி இங்கேயே எல்லாவற்றையும் அழிக்கப்படுறது, அது ஜீவன் முக்தி. ஸோ ஜீவன் முக்தி, சத்யோ முக்தி, இங்கேயே முக்தி. இல்லை உபாசனம் பண்ணலையானால் பிரம்மலோகத்துக்கு போய் வேதாந்த சிரவணம் பண்ணி அங்கே ஒரு முக்தி. இது ஒன்றும் இல்லை சார், வெறும் கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தேன். பிரம்மலோக இது தட்சிணாயன மார்க்கத்தில் போயிட்டுருக்கேன். இப்படி மூணு மார்க்கங்கள், நான் அதுவும் பண்ண மாட்டேன் இதுவும் பண்ண மாட்டேன், வேலை வேலைக்கு சாப்பிட்டு இருப்பேன் தூங்கிட்டு இருந்தேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்கள் யார் என்ன சொல்கிறதுன்னு இப்படி இருக்கிற வழக்க அசூரிய அநாமதே லோகா அந்தே நதம சாவிரதா தாகம் ஸ்தே பிரத்யகச்சந்தி ஏகே தத்மஹனோஜனா அப்படின்னு அசுர பூயிஷ்டமான லோகங்கள் அந்த லோகங்களுக்கு போகிற, யார் யார் எவ்வளோ அவ்வளோ கர்மா பண்ணினாலோ அதுக்கு தகுந்ததாக பலத்தை கொடுக்கிறார். ஆகையால் நம்ம எப்பொழுதும் நம்மளால் முடிஞ்சதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நல்ல காரியங்களை பண்ணிக்கொண்டே இருப்போம், பகவான் நாமாவை கேட்டுட்டு இருப்போம். இதுதான் உயர்ந்ததான ஒரு மார்க்கம். இந்த வழியாக பகவான் இருக்கிறதுனால அவருக்கே வழியிலே பெயர் வச்சுட்டோம். அதுதான் முமுட்சவா தம் தேவம் மார்க்கயந்தி, முமுட்சுக்கள் அவரை அந்த தெய்வத்தை மார்க்கயந்தி மார்க்கயந்தினா தேடுகிறார்கள். இது மார்க்கா பரமானந்தா ஏன பிராப்தியதே, பரமானந்தமானது உயர்ந்ததான ஒரு ஆனந்தமானது, துக்க கலப்பில்லாதான ஒரு சந்தோஷமானது. இப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா எப்பொழுதும் துக்கத்தோட சேர்ந்து தான் இருக்கு. வரத்துக்கு முன்னாலேயே ஆனந்தம், வரத்துக்கு முன்னாலேயே துக்கம் இருக்கு. அதனால தான் ஆனந்தம் ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம். ஆனந்தம் வந்த பிறகு என்னடா ஆச்சுன்னு இது போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அது போகும்பொழுது அடட போயிட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருக்கு. என்ன சார் பண்றது இப்படின்னா வாழ்க்கையில மனுஷன் கட்டப்படுறான். ஆனா எப்பொழுதும் ஆனந்தம் போகாது, சாஸ்வதமாக நமக்கு ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுக்குதான் முக்தி. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாத்தானி ஜீவந்தி. உங்க வாழ்க்கையே ஆனந்தத்துக்காக தான், ஆனந்தத்தை தேடித்தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீள். ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷதாதபி, சீதாதேவி சொல்ற ஒரு மனுஷன் வாழறான் எதுக்குன்னா நாளைக்கு ஆனந்தம் வராதாங்கிற ஹோப்புல இப்படிதான் போயிட்டு இருக்குங்கடா. இன்னும் ராமன் நாளைக்கு வருவார் நாளைக்கு வருவார்னு 10 மாதம் ஆயிடுது, வர வழி தெரியலையேன்னார். அனுமார் அப்பதான் வர ஒண்ணும் வேட்டி அர்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம், வெள்ளை வேட்டி கட்டிட்டு இந்த அந்த அம்மா எங்கே உட்கார்ந்துட்டு இருக்காளோ அந்த மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரான். அசோக விருட்சம்னு பேர், அசோக விருட்சத்தின் அடியில உட்கார்ந்துட்டு சோகத்தோட இருக்கா. என்ன சொல்றது பாருங்க, கவலை படக்கூடாதான மலை எது மரத்தை கீழே உட்கார்ந்துட்டு கவலையே பட்டுட்டு இருக்கா. வேண்டாமா உனக்கு கவலை இல்லைன்னு காட்டி கொடுத்தார் அனுமான் மேல உட்கார்ந்துட்டு. அதுக்கப்புறம் அவர் கேட்டதுமே இறங்கி கீழே வந்து இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் சொன்னார்னு ராமாயணத்துல கதை போறது. அதே விதமாகத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த பரமானந்த ஸ்வரூபத்தை தேடிக்கொண்டே இருக்கோம். ஆனா நமக்கு கிடைச்சு கிட்ட இருந்தாலும் கிடைக்காத மாதிரி எட்டி இருக்கா போல இருக்கா போல. தூரா சுதூரே ததிஹந்தி கேதா ததே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வசிய பாக்கியதா. கிட்டதான் இருக்குது, உங்க இதயத்தெல்லாம் இருக்க பார்க்கல, எங்கெங்கயோ அலையறோம். அது என்னாச்சு இது என்னாச்சு என்ன ஆகுமோ என்ன, ஒரே பயம்தான் மனுஷனுக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஏன் பகவான் நம்ம பக்கத்தில் இருக்காரு நம்பிக்கை வேணும் சுவாமி. அதான் மார்க்கா முமு பரமானந்தா ஏன பிராப்தியதே, எதனால் அந்த பரமானந்தமானது உயர்ந்ததான ஒரு ஆனந்தமாக நம்மளால் அடைய முடிகிறதோ அந்த மார்க்கத்துக்குத்தான் மார்க்கம் பகவான் என்று பெயர். ஸோ பகவானுக்கு இப்படி சொல்லுங்க, பகவான் எங்கே இருக்கார் சார், அவர் எப்படி போய் பிடிக்கிறதுன்னு அவன் கவலைப்படாதே அவனுக்கு வழி சொல்றேங்கிறது. உபனிஷத் என்ன சொல்லியிருக்க, ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவதோ புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச. உனக்கு ஒரு தேரை கொடுத்துருக்கேனே, அழகான தேரை கொடுத்தேன், அதில் ஏறி உட்கார்ந்து நீ போக வேண்டியதானேங்கிறது. என்னட்டு எங்கே தேர் இருக்கு, திரும்பி பார்க்குறேன் எங்கேயும் இல்லையேன்னு. உன்னுடைய சரீரம் தான்ப்பா தேர், தேருக்கு ரெண்டு சக்கரம் இருக்கா போல உனக்கு ரெண்டு கால் இருக்கு. பார்த்துக்கலாம், ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவதோ. இந்த தேருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவா நீங்க, உங்களுக்கு தான் தேர். அதுக்குள்ள சரீரம் ரதமேவதோ, இந்த ஸ்தூல சரீரம் ரதம். புத்திந்து சாரதிம் வித்தி, இதை ஓட்டணுமே ஒருத்தர், இந்த தேரை யாருன்னர் புத்தி, புத்திங்கிற ஒரு சாரதி. சாரதி இருக்கு, அது கடிவாளம் வேண்டாமோ, மனப்பிரகிரகமேவதா, இந்த மனசுங்கிற கடிவாளம். அதனால்தான் மனசை கடிவாளத்தை இழுத்து பிடிச்சா எல்லாமும் ஆகும், அப்படி விட்டுப்பிடலாம் அது தான் இஷ்டமா போயிடும். இந்திரிய அடிகயா நாகோ, இந்த தேரை இழுக்கிறது யாருன்னு புலன்கள் எனக்கூடியதான குதிரைகள். விஷயம் கோச்சரான், அது இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்க. இப்படி இருக்கும் பொழுது எஸ்து விஞ்ஞானவான் பவதி, யார் புத்திசாலியா இருக்கானோ குரு நடத்துல போய் தெரிஞ்சுட்டு இப்படித்தான் வாழ்க்கையை வாழணும் தெரிஞ்சுக்கிறானோ, எஸ்து விஞ்ஞானவான் பவதி சமனஸ்க சதா சுசிஹி சமனஸ்கா. நல்ல மனசோடு கூடியிருக்கானோ, சோபனமான ஒரு மனசை, எப்பொழுதும் யாரையும் வைய மாட்டான், யாரிடத்துலையும் தப்பு கண்டுபிடிக்க மாட்டான், யார் மேலேயும் கோபத்தை கொள்ள மாட்டான், எப்பொழுதும் நல்ல வழியிலேயே முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழியிலேயே இருப்போம் என்று பார்ப்பார். அப்படி இருக்கிறவன் சர்வதாசரவுக்கானோ பகவத் அனுசந்தானம் பகவத் இப்படி யார் இருக்கானோ சமனஸ்க சதா சுச்சிஹி, அதனாலேயே அவனுக்கு சுச்சின்னு பேர். நீங்கள் எப்பொழுதும் ராமநாமா சொல்லுங்க, பகவத் நாமாவை சொல்லணுங்க, மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் சுச்சியாகத்தானே இருக்க. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா, எண்ணிலையில் தாங்கள் இருந்த போதிலும் உங்களோட சுச்சின்னு பகவான் எடுத்துக்கிறார். ஆகையால் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்துட்டுருக்கான். அப்போ என்ன சொன்னார், அப்பாரமாப்னோதி, அவன் இந்த தேரில் எது இந்த ஸ்தூல சரீரம் எனக்கூடியதான தேரில் நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரம் என்ன சார் நன்னா இல்லையேன்னு. யார் சொன்னா அப்படி? இது தேர் நன்னா இருக்கா இல்லையாங்கிறது இல்லை சார், கரெக்டாக அந்த இடத்துக்கு போறதா இல்லையா, அற்புதமாக எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போறதா போறது, அதுக்காக தான் உங்களை தேர் கொடுத்துருக்கேன். அல்ல சோத்வன் அப்பாரமா புனோதி, வழியினுடைய நுணுக்கி போகிறார். தத்விஷ்ணோ பரமம் பதம், அந்த பகவானுடைய பரம பதம் இருக்கு பதில அங்கே அழிச்சுன்னு போறது உங்களுக்கு. ஆகையால் இந்த வழியும் பகவான் தான், வழியால் அடையக்கூடியவரும் பகவான் தான், வழியில் அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக தாங்கள் இருக்கல, தாங்களும் அந்த பகவத் ஸ்வரூபந்தான். ஆகையால் பகவானை நம்பி பகவான் சரணாகதி அடைஞ்சு பகவான் நாம சொல்லிக் கொண்டிருந்தோம் மேலே அவர் அடையலாம் என்கிறது சொல்றதுக்காக தான். மார்கா விக்ஷரோ ரோஹிதோ மார்கா, மார்க்கம்னா வழின்னு சொன்னில, இந்த வழியினா காரணம் அல்லவா, எப்படிப்பட்டதான காரணம் அவரா ஹேது, உலகத்துக்கே காரணம். அப்ப என்ன காரணம்? ஒரே காரணம். சாதாரணமாக லோகத்துல ஒரு பொருளை பண்ணணுமே ஆனால் அதுக்கு பல காரணங்கள் வேண்டி இருக்கு. ஒரு குடத்தை பண்ணணுமே ஆனால் மண்ணு வேணும், மண்ணு மட்டும் இருந்தா போறாது, கொய்யவன் வேணும். நீங்க வந்து மண்ணை வச்சுட்டு என்னதான் பெஞ்சிருந்தாலும் வராதுன்னு, அது குயவன் வந்தா தான் முடியும், அவனுக்கு தான். சரி குயவன் இருக்கான் சார், மண் இல்லைன்னா அப்போ முடியாது, மண்ணும் வேணும் குயவனும் வேணும், அந்த ரெண்டு இருந்தா போருமான்னார், போராதுன்னு. சக்கரம் வேணும், தண்டம் வேணும், மற்ற பதார்த்தங்கள்லாம் வேணும், இதுக்கு மேல வாங்குறவன் வேணும், அவன் தான் தானே குயவன் பண்ண போறான், வெறுமன குடம் வச்சுட்டா இருந்தா என்ன பண்ண போறான், ஸ்டாக்கா வச்சுட்டு போறான், இந்த வாங்குறவன் வேணும். இதுக்கு மேலே அந்த மண்ணை அதில் கல் இல்லாமல் பொறுக்கணும், அதை ஜலத்தினால நினைக்கணும், அதை ரவுண்டாக நினைச்சு உருண்டையாக பண்ணி அப்புறம் தானே சக்கரத்துக்கு மேலே வைக்க முடியும். ஜலம் வேணும், அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கணும், இத்தனை பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இப்போ இத்தனை பதார்த்தங்கள், இத்தனை காரணங்கள் இருந்தால் தான் ஒரு குடம், உங்கள் ஆத்தில் ஒரு குடம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இவ்வளோ வேலை இருக்கு. அதனால தான் எந்த பொருளையும் தூக்கி போட்டுறப்படாது, உடைக்கப்படாது, அதை பத்திரமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு பொருள்லையும் அந்த பகவத் ஸ்வரூபம் இருக்குங்கிறத நினைச்சு பார்க்கணும். சில பேர் பாருங்க, சேரை பரபரா நிழப்பான், கீழ் பிளாட்ல இருக்கிறவனுக்கு தெரியும், மேல் பிளாட்ல இருக்கிறவனுடைய அட்டுடியெல்லாம் ராத்திரி தூங்க விடாம தாயக்கட்டாடிண்டே இருப்பான், எப்படி இருக்கும், உங்க தலையில இடிக்கிற போல ரெண்டு அடி பூமியில அடிச்சுட்டு அப்புறம் தான் தாயக்கட்டாடுறான், அதை போடுறதே போடுறது, அது என்ன சுவாமி இதுதான் கூடாது. அப்ப என்ன, எந்த பொருளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும், வீசுறதோ தூக்கி போடுறதோ எல்லாம் ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் பகவத் அம்சம் இருக்கு, சதம்சம் சிதம்சம் இருக்கு, நமக்கு தெரியல அவ்வளவுதான். ஆகையால் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சேத்யம் சபஞ்சகம், அஸ்திபாதி பிரியம் இருக்கு தோணுகிறது, அழகா இருக்கு எனக்கு, நான் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்கிற மூணு அம்சங்கள், அதுல ஈஸ்வர அம்சம் இருக்கு. நாம ரூபம் என்று அதுக்கு ஒரு பெயர் ஒரு உருவம் என்கிறத நாம கல்பித்ததான அம்சம் இருக்கு. இப்படி அஞ்சு அம்சங்கள் ஒவ்வொரு பொருளையும் இருக்கு. ஆகையால் எந்த பொருளை பார்க்கும் பொழுதும் அந்த பகவத் ஸ்வரூபம் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி எல்லா பொருளுக்கும் மூல காரணமாக அவர் இருக்கார், அவர் தான் இதை தாங்கி கொண்டிருக்கார், அவர் தான் உண்டு பண்ணினார், அவரிடத்துல தான் எல்லாமும் இருக்கு, அவரே உபாதான காரணம், அவரே நிமித்த காரணம், அவரே சககாரி காரணம். அவர் நினைக்காத போனா ஒரு பொருளும் ஒன்றும் இங்கிருந்து அது அசையாது. எத்தனை பதார்த்தங்கள் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காருங்கிறத பாருங்க. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ஹேது, காரணம், எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கார். அதனால உபாதானம் நிமித்தஞ்ச காரணம் சயேவா இது ஹேது. உபாதானம் எதை நாம் கொள்கிறோமோ அதுக்கு உபாதானம்னு பேர். இப்ப குடம் வேணும் என்கிற குயவன் மண்ணை எடுத்துக்கிறான், வேட்டியை பண்ணணும்னு நினைக்க குழகிதான குவிஞ்சனா இருக்கிறவன் நெசவாளர் வர்ணம் பண்ணியிருக்கார், நூலை எடுத்துக்கிறார், நூலை எடுத்து அதனால வேட்டியை பண்றார். அதே போலயே தயிர் வேணும்னு நினைக்க குழகிதான ஒரு பெண்ணானவள் என்ன பண்றார், பாலை எடுத்துட்டு அதுல உரை குத்தி தயிர் பண்றார். அந்த பாலில் தயிர் இல்லாத போனால் தயிர் வேணும்னா ஏன் பாலை எடுத்துக்கணும், வேற ஏதோ எடுத்துக்க வேண்டியது தானே, கிருஷ்ணன் எடுத்துட்டு அதில் போட வேண்டியது தானே, ஏன் சார் பாலை தான் எடுத்துட்டு இருக்கேன், பாலுக்குள்ள தயிர் இருக்கு, அது தயிராக மாறக்கூடியதான திறமை அந்த பாலுக்குள்ள பகவான் வச்சிருக்கார். பாருங்க ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்னால நீங்க பண்ண முடியாத, இதனால தான் பண்ணணும், அதுக்குள்ள பகவான் அந்த சக்தியை வச்சுட்ருக்கார். ஆகையால் அதுக்கு உபாதானம்னு பேர். உபாதானம் மட்டும் இல்லை நிமித்தமும் வேணும், இதை இப்படியா மாற்றுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் வேணும், அப்பதான் மாறும். வெறும் பால் அப்படியே இருந்துச்சுன்னா பால் பாலாகத்தான் இருக்கும், பால் தயிராகாது. அதை சூடு பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு டிராப் தயிரையோ மோரோ போட்டு அடுத்த நாள் மூடி வச்சோன்னா அடுத்த நாள் காலமிக்கு கெட்டி தயிர் தான் வரும். அந்த இந்த ஆதஞ்சனம் பண்ணுறது அல்லது உர குத்துறது இதுக்கு என்ன பேர், அதான் நிமித்த காரணம். அது அந்த உரக்குத்தி வெச்சலையானால் தயிராக மாறுது, அது இல்லைன்னா பால் பாலாகத்தான் இருக்கும். இப்படி உபாதானம் நிமித்தம் சககாரி காரணம் எல்லா காரணமும் அவர் தான். இது இப்படி மாறணுங்கிறது ஒரு அதிருஷ்டம். காலம் ஒவ்வொன்றுக்கு காலம் வேணும். ரிஷி கர்ப்பாதயோ யதா, இன்னைக்கு பூமியில் விதைய விதைச்சோமையானால் நாளை காலமே பழுக்காது, அது ஒரு கொஞ்சமாக வந்து முளையிட்டு அது கொஞ்சம் வளர்ந்து அது மரமாக ஆகி அதுக்கப்புறம்தான் பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல கர்ப்பமும் ஒரு 10 மாதம் ஆனப்படுறதுதான் கர்ப்பம் வரும். கிருஷி கர்ப்பாதயோ எதா, அது அதுக்கு தகுந்ததான ஒரு காலம் வேணும். மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்து வைக்கணும், அது கம்மியாக வச்சோன்னா வேகாது, ஜாஸ்தியாக வச்சோன்னா அகோரே பியோ தகோரே பியோ அவ்வளோதான், யார் சாப்பிட்றது. அப்போ அதுக்கும் காலம் இருக்கா இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. உலகம் முழுக்க பண்ணுறதுக்கு ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. இப்படிப்பட்டதான காலஸ்வரூபமாகவும் பகவான் இருக்கார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, ஹேது ஹோ விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேது ஹோ, அதற்கு பேரு தாமோதர சஹா தாமோதரா. தாமோதரஹாங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் பண்ணுறோம். முதல்ல ஒரு அர்த்தம், தமாதி சாதனேன உதாரா உத்கிருஷ்டா மதி யா தயா கம்யதே இது தாமோதரா. பகவான் அடையிறதுக்கு முக்கியமான ஒரு வழி என்ன சார் அப்படின்னு கேட்டார். முக்கியமான வழி புல நடக்க, அனாவசியமாக இங்கும் அங்கும் போடப்படாது, இதுதான் வழி என்று பார்த்துக்கொண்டு அந்த வழியில் ஸ்ட்ரிக்டாக நிற்கணும். சந்தியாவந்தனம் பண்ணணும், பகவன் நாமாவை வச்சிடணும், பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும், பகவன் நாமாவை கேட்டு கொண்டிருக்கணும், நாம் எந்த நல்ல காரியம் பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இப்படிப்பட்டதான ஒரு வழி புல நடக்கம். மனசு தாங்க ஒன்றித்தனமாக எது போகிறதோ, இன்னைக்கு சினிமாவுக்கு போவோம், நாளைக்கு வீட்டுக்கு போவோம், நான் இன்னைக்கு பார்க்குக்கு போவோம், இன்னைக்கு 1 மணி நேரம் வம்பு பேசுவோம் இப்படின்னு, ஏன்னா இதுதானே சாதாரணமாக மனுஷர்களுக்கு பிடிக்கக்கூடியதான விஷயம். இவைகளில் மனது இல்லை, மனசை கட்டப்படுத்தணும். இப்பிறவியில் பகவானை அடைஞ்சுதான் ஆகணும் எனக்கூடியதான தீர்மானத்துக்கு வரணும். இப்படி நாம் இருந்தோமே ஆனால் பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். தமாதி சாதனேன புலநடக்கம், மனதை அடக்குவது எனக்கூடியதான சாதனங்கள்னால் என்ன ஆச்சு, உதாரா உத்ரட்டா மதி, உயர்ந்ததான ஒரு எண்ணம், ஓஹோ எப்போ இவன் மனசை அடக்கினானோ, என்ன இவனுக்கு 5 புலனை நான் கொடுத்துருக்கேன், 5 புலனையும் என்னிடத்துல கொடுத்துருக்கானவன். பார்க்கறதுன்னா பகவான் நாம ரூபத்தை பார்க்கறது, கோவிலில் போய் பகவான் அர்த்த விக்கிரகத்தை பார்க்கறது, கைகள் இருக்கமையானால் பகவானுக்கு பூஜை பண்ணுறது, காலுக்குமையானால் பகவானுடைய கோவிலில் போய் பிரதட்சணம் பண்ணுறது, வாக்கு இருக்கமையானால் பகவானுடைய மந்திரத்தை சொல்கிறது, இப்படின்னு இருக்கக்கூடியதான புலன்களை எல்லாவற்றையும் பகவத் சம்பந்தியாக நாம் உபயோகப்படுத்தினமையானால் பகவான் பார்க்கறான். இவருக்கு இவன் இஷ்டமா செலவு பண்ணிவிடுவான்னு பார்த்தா எல்லாத்தையும் நம்மகிட்டே கொண்டு வந்து கொடுக்குறான். ஆகையால் இவனுக்கு உயர்ந்ததான ஒரு குணத்தை கொடுக்கணும் அப்படின்னு உதாரா உத்கிருஷ்டா மதிஹி மிக சிறந்ததான ஒரு சுரூபத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன தாமோதரஹா அப்படிங்கிற ஒரு பேர். இன்னொன்னு தமாத் தாமோதரோ விபோ இனி மகாபாரதே. தமாத் அவர் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான புல நடக்கத்தினால பகவான் என்ன ஆயிட்டாரா, உங்களுக்கு வசம் ஆயிட்டார். முன்னால தான் கொடுக்குறேன்னு புலனை அடக்கிறதுனால பகவானே வசம் ஆயிட்டார் உங்களுக்கு, உங்களுடைய ஸ்வரூபமாக ஆயிட்டார். ஆகையால் தமாத் தாமோதரோ விபோ இது மகாபாரதே. இன்னொன்று இந்த ரெண்டும் சாதாரணமாக வேதாந்தபரமான அர்த்தங்கள். ஒரு காலத்தில் பகவான் தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்தார், யசோதானந்தனிடத்தில் வளர்ந்தார். இந்த வளரும் பொழுது பகவான் அமிதமான லீலைகளை காமிச்சு கொடுத்தார். இந்த லீலைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டு. பகவான் எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு ஒரு லாபம் உண்டு. சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார், திருச்செந்தூரில் போய் உட்கார்ந்துருக்கார். எதற்காக அங்கே போய் உட்கார்ந்துருக்கார், அப்படியா இல்லை எதற்க பார்த்தேடா, பெரிய சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தில் அலைகள் வந்துருக்கு, அந்த அலைகள்லாம் பார்த்தேன்னா பெரிய பெரிய அலையாக வருது, ஆனால் அது அந்த கரைக்கு வரும் பொழுது கரையோட ஒன்றா போயிடுறது. அந்த அலைகள்லாம் பெரிய பெரிய அலைகளா இருந்தாலும் சமீபத்துக்கு வந்ததுமே எப்படி லயம் யாந்தி பூமியோட பூமியை போறதோ, அதே போல நீங்க என் பாதத்தை வந்தடையான உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான அத்தனை கட்டங்களும் ஒண்ணு கணக்குக்கு இல்லாம சாதாரணமா போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அவர் சமுத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கார். இதை சொன்னதுமே ஒரு அம்மா எழுந்து கேட்டா, அப்ப ஏன் சார் பழனியில மலைக்கு மேல உட்கார்ந்துருக்கு? அது அன்னைக்கு தான் சொல்லுவேன், பழனிய வரும்பொழுது அப்ப சொல்லுவேன். ஏன் மலையில உட்கார்ந்துருக்கார், அவர் எல்லாமே மலையில தான் உட்கார்ந்துருக்கார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம், லோகத்துல வைராக்கியம் யாரு அடைஞ்சிருக்காளோ, லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்கள் வேண்டாம் எனக்கூடியதான தமம் யாருக்கு இருக்கோ அவளை காப்பாத்துறதுக்காக தான் நானும் அப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அந்த மலையில உட்கார்ந்துருக்கேன். இப்படி ஆறு படை வீடுகள்லையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அப்படி அநேக அவதாரங்கள் அந்த அநேக லீலைகளை பண்ணினர். அந்த லீலைகளை பண்ணும் பொழுது ஒவ்வொரு லீலைக்கும் ஒரு விசேஷம் உண்டு. பகவான் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு பால் தயிர் எல்லாத்தையும் அங்கெங்கே சாப்பிட்டே இருக்காராம். யார் யார் வீட்லேயும் போனா எதற்காக இப்படி பண்றா தெரியுமோண்ணா, உங்க அத்த பூனை வருது ஒரு நாளைக்கு, பூனை வந்து பாலை சாப்பிட்டு போயிடுறது. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறேன், பூனை வராமல் இருக்கணுங்க தட்டை மூடி வச்சு, அதுக்கப்புறம் என்ன கதவெல்லாம் மூடி வச்சு, நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னால் எந்த வழியாகவும் பூனை வராமல் இருக்கணும்னு பார்த்துட்டு, ஒருவேளை ஏதாவது சத்தம் வந்தால் டக்குன்னு வருதான்னு பார்த்து வேடிக்கை பார்க்குறேன். அதே விதமாக தான் இந்த பகவான் எப்போ வருவாரோன்னே முழிச்சுட்டு இருக்கலாம்ப்பா தூங்காமல். இப்போ என்னாச்சு, இவாளுக்கு பால் தயிர் மேலே ஒரு விசேஷம் இல்லை, இந்த பகவான் வந்து சாப்பிடப்படாது, அதுக்காக பகவான் வருவாரோ வருவாரோன்னு காத்துட்டு இருக்காளாம். இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை அவளுக்கு கொடுத்தார். சர்வதாதனுக்காக பகவானையே நினைத்து கொண்டிருக்கணும் என கூறுகிறான எண்ணத்தை கொடுத்து அவளுக்கு பக்தியை வரவழைத்தார். அதுக்காகத்தான் இப்படி பண்ணினார். கடைசியில் என்ன சொன்னார், எல்லா கோபிகளும் வந்து அவள் எந்த கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கினாலும், எங்காத்துல என்னதான் நாங்கள் பத்திரமா பார்த்துட்டாலும் என்ன விஷயமா பார்த்துட்டாலும் பால் தயிர் எங்களால் நிற்க மாட்டேங்கிறது. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் கிருஷ்ணன் அழைச்சிட்டு வேணும் வெளியூருக்கு போகணும், இல்லைன்னா நாங்கள் போகிறோம். டெய்லி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெண்ணெய் எடுக்கிறது நெய்யை பண்ணுறது மற்ற இவர் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஒத்துராத்துல சாப்பிட்டு
என்ன பண்ணுவா பாவம் யசோதை, ஒன்றும் சொல்லவே தெரியல. பகவானை கேட்டா நான் ஏமா வெண்ணெய் சாப்பிட்றேன் என்ன பண்றது, இவரையும் சொல்ல முடியல. அதோட இல்ல காலம் வந்து வெளியில விடப்படாதுன்னு பார்த்துட்டே இருக்கான், இங்கதான் விளையாண்டு இருக்கான், எப்ப போயிட்டாரோ தெரியல. ஒருத்தர் சொன்னா ஏதோ போய் சொல்றாத நம்ம மேல கோபம்னு எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம், தாங்க முடியல. கடைசியில் என்ன சின்ன சரி பார்த்துப்போம் அப்படின்ட்டு இவங்க வீட்டை விட்டு போகப்படாதுன்னு தீர்மானம். பகவான் பார்த்தார், நான் ஏன் போறேம்மா, நான் போக ஒரு இடத்துல இல்லைன்னா தானே நான் போகணும், நான் முன்னாலேயே அவாத்துல இருக்கேன்ட்டான். சரி அடுத்த நாள் வரிசையா எல்லாரும் வர வரும்பொழுது எப்படின்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு மாட்டின்றார். ஒவ்வொரு கோபியும் என்ன நினைச்சிருக்கார், கிருஷ்ணனை கையில பிடிச்சுட்டு கட்டிய பிடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா, எதுக்காக ஏதோ அதை காமிக்கணும். முன்னாலே வழியிலேயே சொல்றார், வேண்டாம் எங்க அம்மாட்ட மாட்டி விடாதீங்கோ, உங்களுக்கு தான் கட்டம் சொன்ன கேக்குற அவ கேக்கல, என்ன கிருஷ்ணனை பிடிச்சுட்டமே ஆனந்தமா அப்படின்னு சுதமாயந்தம் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வராளாம். வரும்பொழுது எல்லாரும் ஓடி வர வரிசையா ஒவ்வொரு கோபியும் நினைக்கிறேன் நான் தான் கிருஷ்ணனை பிடிச்சிட்டு இருக்கேன். சரி சந்தோஷம் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாளாம். அம்மா கதவு தட்டி, கதவு திறந்து எங்கே என்னாச்சு என்ன வந்திருக்கேன்னு, நாங்கெல்லாம் உங்க கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வந்திருக்கோம், என் கதை பிடிச்ச கையின் கடமா ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்குதான் பிடிச்சுட்டோம் வர பாரு நான் சொன்னா கேட்கலீங்கன்னு. சந்தோஷம்னா என்னாச்சுன்னர், எங்க கிருஷ்ணனை காணமன்னர், இதை பாரு ஒவ்வொருத்தையும் கிருஷ்ணனை காட்டுற காட்டினா எல்லாம் அவா குழந்தைகள். என்ன சுவாமி இது, நீங்க என்னமா உங்க குழந்தைய காமிச்சிட்டு கிருஷ்ணங்கிறாள், எங்க கிருஷ்ணர் பின்னால தானே இருக்காருன்னர். எட்டி பார்த்தாலாம் இவாளை பார்த்து, என்ன சுவாமின்னர், நான் தான் பிரம்ம மோகன லீலையிலேயே எல்லாருக்கும் நான் கிருஷ்ணனா இருக்கேன்னு சொன்னேன்னு, நீங்க என்னடானா என்ன காமிச்சுட்டு நீங்க சொல்றல, நான் வழியிலேயே சொன்னேன் உங்களுக்கு வேண்டாம் மாட்டி படுத்து. சரிம்மா ஏதோ தப்பா போயிடுதுன்றதுலாம் நாளைக்கு வரேன்னாலாம், சரி பிடிச்சுட்டு வரேன் நெக்ஸ்ட். சரி போயிட்டு வாங்கன்னு எல்லாருக்கும் பழமும் தாம்பூலமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா பாவம். வெளியில போனதுமே மழையும் கிட்ட மாறிட்டாரு, என்னடா இது இப்படி ஆயிடுதுன்னர், இப்ப புடிச்சுட்டு போறேன் பாரு உன்னை விட்டேனே பாருன்னர். போனா என்னன்னர், இந்த தான் பண்ணணும் உங்க ஆத்துக்காரதான் மாறி விடுவேன்டா, என்ன பண்ணுவேன், ஒண்ணும் பண்ண முடியல. அவள் பகவான் இடத்துல அவ்வளவு ஒரு சௌலபியம், அவளிடத்துல ஒரு ஆனந்தமாக பழகினார் அவர். ஆனால் தான் கிருஷ்ணனை விட்டு போறதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ஒரு நாளைக்கு பாலை கடைஞ்சிட்டு இருந்தா மோரை கடைஞ்சிட்டு இருக்கா வெண்ணைக்காக பகவான் பின்னாலேயே வந்து எனக்கு பால் வேணும்னு கேட்டார். இதுக்குள்ள என்னன்னா சரஸ்வதி என்ன பண்ணினா பின்னால சமையல் கட்டல பாலை வச்சுட்டு இங்க வந்து கடைஞ்சிட்டு இருக்கா. அது யசோதை பண்ணினா நீங்க பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்டவ் அங்கே வரும் அடுப்பு, பாலை வச்சா அது அரை மணி நேரம் ஆகும், இங்கே உங்க ஸ்டவ்ல 2 நிமிடம் ஆகும், பாலை வச்சா அங்கேயே நிற்கணும். இது என்னடா வாராஜன்னர், அந்த பால் பொங்கக்கூடியதான சத்தம் கேட்டதான், பிடிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனை கீழே தள்ளிவிட்டு அந்த அம்மா போனேன், ஏன்னா பாலெல்லாம் இதாகிடுமே அடுப்பில் விழுந்துருமேன்ட்டு. என்ன பண்ணினாலான்னு பகவானுக்கு கோபம் வந்துடும், நான் பாலை கேட்டேன் எனக்கு பால் கொடுக்காம அடுப்பில் இருக்கிற பாலை காப்பாற்றணுங்கிறதான உன்னுடைய எண்ணம், நான் பார்க்குறேன் பாரு அப்படின்னு இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா கடைஞ்சிருக்கல அந்த மத்தால ஒரு அடி அடித்தார். என்ன ஆச்சுன்னர், வீடு முழுக்க அரம்ப வேண்டிதான், முழுக்க அழுத்து அத்தனை வண்டியும் வாரிண்டார். நேர பின்னால போனார், பின்னால போயிட்டு உரலுக்கு மேல உட்கார்ந்துட்டு தான் இஷ்டமா சாப்பிட்டார். ஏன்னா அம்மா இவ்வளவுதான கட்டப்பட்டால சாப்பிட்டார், அங்க இருக்கக்கூடியதான மற்ற குழந்தைகளும் கொடுத்தார். மிச்சம் இருக்கிறது என்ன, குரங்கு வந்திருக்கான் அது கொடுக்கறாராம் விவகாரம் முழுக்க. என்ன விவகாரம், சகல ஜீவாலும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம். பாக்குற யசோத அடுப்பில் இறக்கி வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா ரூமு முழுக்க ஒரே மோராக இருக்கு. என்ன பண்ணுறது, ஏன் பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியல. தேடி தேடி பார்க்குற பகவான் அங்கே இருக்கார் பின்னால் வந்து அவரை பிடிக்கணும்னு ஓடுறாளாம். ஓடினா ஞாபகம் வச்சுங்க, வயசான பிறகு பிறந்த குழந்தை, சின்ன குழந்தை, அவன் தம்மாக்கு 25 வயசு இல்லைன்னு பிடிக்கிறதுக்கு, அவளுக்கும் வயதாயிடுது, இந்த குழந்தைய பின்னால் ஓட முடியும், இது வேற மாயா குழந்தை. இது ஓடினா ஓடினா வட முடியல, உடம்பு முழுக்க வேந்து கொட்டி. அப்புறம் கிருஷ்ணா என்னையா பண்ணுறது ஒன்றுன்னு சொல்லும் பொழுது பக்திக்கு இணங்கிய மாட்டிட்டார். அம்மா அப்போ கோபம் வந்தது, இந்த கிருஷ்ணனை சாதாரணமாக விட முடியாதுன்ட்டு கயரை கொண்டு வந்து கட்டணம் தீர்மானம் பண்ணிவிட்டார். கட்டணம் தீர்மானம் பண்ணினா கயரை கொண்டு வந்தா சின்ன குழந்தை எழுப்பு தானே, ஆனா எவ்வளவு எங்குளோ நம்ம போத்தினோ நம் ரெண்டு அங்குளம் குறைகிறதான் கரெக்டா அந்த இடுப்பு வரைக்கும் வருது, ஆனா முடி போட முடியல. என்ன பண்றதுன்னு இன்னொரு கயிறை கொண்டு வந்தா அது சேர்த்தா மறு இன்னும் கொஞ்சம் குறைகிறது முடியலைங்கிற இதெல்லாம் கதைக்கு என்னன்னா இருக்குமோ நேராக பார்க்க முடியுமான்னு அனுபவிச்சாதான் தெரியும். கட்ட முடியல, விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு என்னடா இப்படி ஆயிடுதுன்னு சொல்லி வேற வழி இல்லை பகவான் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பகவானே பார்த்தாரான். வேத்து கொட்டுறது அம்மா குடம்பு முழுக்க தாங்க முடியல, சரின்னு சொல்லிவிட்டு தானே இடம் கொடுத்தாரான். சரின்னு கட்டி விட்டேன், கட்டி விட்டு எங்கே கட்டுறதுன்னு தெரியலையா, ஏன்னா வீடு முழுக்க மோதா இருக்க எங்கே பண்ணுறது எங்கே நழுவி கீழே விழுந்துட்டா. அதுக்காக எந்த இடத்துல ஒரு உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல அந்த உரலுக்கே கட்டினாலாம், கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டா உள்ளே வந்துவிட்டா. ஏன்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணுமோ இல்லையோ. சரின்னு வந்தா இந்த பகவான் என்ன பண்ணினார், அந்த உரலேருந்து இறங்கி நழுவிண்டே போய் இரண்டு மரங்களுக்கு நடுவில் விட்டாராம். விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், விட்டு அவருடைய பாதம் பட்டது, அந்த உரல் ரெண்டாக வெடித்தது, அந்த ரெண்டு மரமும் கீழே விழுந்துடும். கீழே விழுந்து பெரிய தபேல்னு சத்தம் வந்ததான், சத்தம் வந்ததுமே ஓடி போய் பார்க்குற ரெண்டு மரங்கள் கீழே விழுந்திருக்கு. நினச்சி பார்த்தாலும் எவ்வளவு தப்பான காரியம் நான் பண்ணினேன், இதனால் என்ன ஆயிடுது, மரம் மேலே விழுந்திருந்தால் குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும், நான் இன்றைக்கி ஆத்துக்காரருக்கு பதில் சொல்லணுமே, நந்தனுக்கு தான் பதில் சொல்லணும். முதலே சொல்லியிருக்கார், பத்திரமா பார்த்துக்கோ இந்த குழந்தைய, என்ன ராட்சதாலெலாம் வந்துட்டு இருக்காருன்னு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கிருஷ்ணன் கூட்டணும் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து கோவிந்தா கேசவான்னு அவருக்கு அங்கநியாசம் பண்ணி வச்சாலும் மாத்திருக்கார் நியாசம். இந்த இடத்துல இவர் பார்க்கட்டும், கையில் நுனி கையில் கேசவன் பார்க்காதனும், நடு கையில் தாமோதரன், இப்படி வரிசையாக ஒவ்வொரு கையிலையும் ஏண்டானார். அவருக்கு அவ்வளோ பிரீதி அந்த அம்மாவில், இப்படிப்பட்டதான இந்த லீலையை நினைக்கிறவாளுக்கு என்ன ஆச்சுன்னார், இருக்கல கட்டெல்லாம் வந்து போயிடும். அவரை கட்டின மாதிரி தியானம் பண்ணினா கட்டில் இருக்கக்கூடியதான நலகோபராள் மணிக்கிரீவர் அவருடைய கட்டு போயிடுது. அவர் ரெண்டு பேரும் தான் அந்த அர்ஜுன மரங்களாக இருந்தார். பகவானுடைய கட்டின பகவானை கண்டத்தினால அவளுக்கு கட்டு விட்டு போச்சு. அதே போலயே நம்ம சம்சார கட்டம் விடணுமே ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தாமோதரனாக நினைக்கணும் அப்படின்னு விசேஷமா பாகவதத்துல இந்த பகவானுடைய தாமோதர லீலையை கேட்டமையானால் மனசுல இருக்க பக்தி வளர்ந்து இந்த சம்சார துன்பங்கள்லாம் போகும்னு சொல்றது. அதுக்காக தாமோதரன் பேர் அதான் சொல்றார். ததர்ச யசோதையா தாம்னா உதரே பத்தா இதுவா தாமோதரஹா ததர்ச தல்பதந்தாஸ்யம் ஸ்மிதஹா சஞ்ச பாலகம் தயோர் மத்திய கதம் பத்தம் தாம்னா காடம் ததோதரே ததஸ்ச தாமோதர தாம் சயயோ தாம பந்தனாத் தாமான கயறுன்னு அர்த்தம், உதரம்னா வயர், வயத்தில் கயறு உள்ளவர் யாரு, கிருஷ்ண பரமாத்மா. அவரே வயத்தில் கயிறால் கட்டப்பட்டதான பகவானை தியானம் பண்ணிடையானால் உங்களுடைய கட்டுலாம் தெரிஞ்சுக்கணும், பிஜ்ஜதே ஹிரதய கிரந்தி சிந்தியந்தே ச அப்படின்னு எல்லாமும் போயிடும். சர்வ சம்சயா க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரே அப்படின்னு தாமோதர லீலையை விசேஷமாக இங்கே தாமோதர நாமாவனால சொன்னார். இது பிரம்ம புராணே தாமானி லோக நாமானி தானியஸ்ய உதரந்தரே தேன தாமோதரோ தேவ ஸ்ரீதர ஸ்ரீ சமாஸ்ரிதா தாமானி லோக நாமானி இந்த உலகங்கள்லாம் கயர்கள், தானியஸ்ய உதரந்தரே ஈரேழு பதினாலு கோரங்களும் அவருக்கு வயதுல இருக்க இதை யார் அறிவானோ தேன தாமோதரோ தேவஹா இதனால தான் தாமோதர் இன்னொரு பேர் தாமோதரான கயத்துல வயத்துல கயரால் கட்டப்பட்டவர்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது எல்லா உலகங்களும் அவருடைய வயத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீதர ஸ்ரீதம் ஸ்ரீதா இப்படி நினைச்சடையானால் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல விதமான ஐஸ்வர்யங்கள் தாங்கள் எதை நினைக்கிறாளோ வேணும்னு நினைக்கல, நமக்கு இருந்தா தேவையில்ல அவ்வளோ ஒரு பாசிங் தாட், அது வந்தாலும் பகவான் என்ன பண்ணாலும் உங்களை வாங்கி கொடுத்துறாரு அவர். ஏன்னா என்ன தாமோதரனா பார்த்தீங்களோ இல்லையா போருண்டார் அவர். ஸ்ரீதமா ஸ்ரீதா இது வியாசவதனாத்வா தாமோதரா. அதோட இல்லாம நீங்க எவ்வளவு பகவானை எவ்வளவு சொன்னாலும் பகவானை நினைக்காம இருக்கேன், பகவத் நாம ஸ்மரணமும் பண்ணல அதையும் பொறுத்துட்டு இருக்காரோ, இது யாராவது பண்ணுவாள உங்களுக்கு விடாம நீங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாலும் நீங்க திரும்பி பார்க்காத போனாலும் அதையும் பொறுத்துட்டு இருக்க, அதனால சஹா
எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருக்கிறவர், பொறுமைக்கு எல்லையா இருக்கிறவர். ஆகையால் தாமோதர சக விட்டரோ ரோஹிதா மார்கோ ஹே துர்தாமோதர சகா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மலைக்கு சம்பந்தமான நாமக்கள் மகீதரா அப்படின்னு ஆரம்பிச்சு வரக்கூடியதான மகீதரோ மகாபாகோ வேகவானமிதாஜன உத்பவ க்ஷோபண தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தாக நோ குஹா இப்படின்னு மலைக்கு சம்பந்தமான நாமக்கள்.